கண்டோ தொழும் விலாச சதங்கையாடும் பாத வினோத
திரு சுப்பிரமணியர் ஆலயம் வழங்கும் இந்த ஆன்மீக நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ இருக்கும் அனைத்து அன்பர்களுக்கும் வணக்கம் 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 வணக்கம். வணக்கம் அன்பர்களே, இன்றைய தினசரி தியானம் உண்டி. இறையே, உணவின்றி நான் சில நாள் வாழ முடியும், உனது உணர்வின்றி கனப்பொழுதும் உயிர் தரியேன். உடலுக்கு தரும் உண்டி உள்ளத்தையும் பேணவல்லது. உள்ளத்தில் அமைதி உண்டு பண்ணுகின்ற நல்ல உணவையே அருந்துதல் வேண்டும். மிகைப்படவோ குறைப்படவோ உண்டியை ஏற்பது பொருந்தாது. அளவுபட உண்பது யோகியர் செயல். அவரவருக்கு பொருந்தி வருகின்ற உணவை அவரவரே கண்டுகொள்ள வேண்டும். அண்டம் சுருங்கில் அதற்கோர் அழிவில்லை, பிண்டம் சுருங்கில் பிராணன் நிலைவரும், உண்டி சுருங்கில் உபாயம் பலவுள, கண்டங் கருத்த கபாலியுமாமே என்பது திருமந்திரம்.
அந்த கணபதியின் நாமம் சொல்லுவோம், காலை எழுந்திடும் வேளை அந்த கணபதியின் நாமம் சொல்லுவோம். கருணையின் வடிவம் கணபதி வடிவம், கருணையின் வடிவம் கணபதி வடிவம், கணபதியை நாளும் வணங்குவோம், அவன் அருளை பெற்று செழித்து வாழுவோம். கணபதியை நாளும் வணங்குவோம், அவன் அருளை பெற்று செழித்து வாழுவோம். காலை எழுந்திடும் வேளை அந்த கணபதியின் நாமம் சொல்லுவோம், காலை எழுந்திடும் வேளை அந்த கணபதியின் நாமம் சொல்லுவோம். அந்த கணபதியின் நாமம் சொல்லுவோம். காலை எழுந்திடும் வேளை அந்த கணபதியின் நாமம் சொல்லுவோம். கருணையின் வடிவம் கணபதி வடிவம், கருணையின் வடிவம் கணபதி வடிவம், கணபதியை நாடும் வணங்குவோம். அவன் அருளை பெற்று செட்டு வாழுவோம், கணபதியை நாடும் வணங்குவோம், அவன் அருளை பெற்று செழித்து வாழுவோம். காலை எழுந்திடும் வேளை அந்த கணபதியின் நாமம் சொல்லுவோம். காலை எழுந்திடும் வேளை அந்த கணபதியின் நாமம் சொல்லுவோம்.
அப்பாவும் பிள்ளையும் கோவிலுக்கு போனார்கள். வெளியில் வந்தவுடன் அப்பா கேட்டார், மகனே, சாமி கிட்ட என்ன வேண்டிக்கிட்ட? மகனோ சொன்னான், எனக்கு நிறைய பணம் கொடு சாமின்னு வேண்டிக்கிட்டேன். தொடர்ந்து பிள்ளை கேட்டான், அப்பா, சாமி கிட்ட நீங்க என்ன வேண்டிக்கிட்டீங்க? எனக்கு நல்ல புத்திய கொடுன்னு சாமி கிட்ட வேண்டிக்கிட்டேன் என்றார் அப்பா. பையன் சிரித்து விட்டு சொன்னான், நியாயம்தான், யாருக்கு எது இல்லையோ அதை கேட்கிறது தானே சரி என்றான். இதை கேட்டதும் உங்களுக்கு சிரிப்பு வருகின்றதா? பையன் சரியாகத்தான் சொல்லி இருக்கின்றான் என்று சிலரும் சொல்லவும் சொல்வீர்கள். ஆனால் இது நகைச்சுவையாக குறிப்பிடுவதற்கு நன்றாகவே இருக்குமே தவிர வாழ்க்கைக்கு நன்றாக இருக்காது. சமஸ்கிருதத்தில் ஒரு பாடல் உண்டு, தெய்வம் யாருக்காவது தண்டனை கொடுக்க வேண்டுமென்றால் அது கையில் ஒரு குச்சியை எடுத்துக்கொண்டு வந்து அடிக்காது, மாறாக அவன் புத்தியை கெட்ட வழியில் திருப்பிவிடும் என்பதுதான் அந்த பாடலின் விளக்கம். இதை புரிந்து கொண்டதால் தான் கடவுளே எனக்கு நல்ல புத்தியை கொடு என்று வேண்டிக் கொண்டார்கள் பெரியவர்கள். தெய்வமே, நான் இந்த கத்து கத்துகின்றேனே, உனக்கு கொஞ்சம் கூட காதில் விழவில்லையா என்றும் உரிமையோடு கேட்டு உறவாடினார்கள். இதேபோல் அம்பிகையிடம் உறவாடி உரிமையுடன் கேட்டு அழுது பாடி முறையிடுகின்றார் ஒரு மகாஞானி. அவர் பாடிய பாடல் ஈடு இணை சொல்லவே முடியாதது. எளிமையான தமிழ் சொற்களால் அமைந்த தத்துவ பாடல் அது. அதை எழுதியவரோ பகுத்தறிவாளர்கள் என்று சொல்லப்படும் இறை மறுப்பாளர்களாலும் ஒப்புக்கொள்ளப்பட்டு பாராட்டப்பெற்ற ஒரு புண்ணியவான். அவர் யார் என்பதை பிறகு பார்க்கலாம். அவர் சொன்ன தகவலை முதலில் கேட்போம். கதையைப் போல் இருக்கும் கருத்து பேழை இது. முதலில் கதையை பார்ப்போம், பிறகு பாடல் எளிதாக விளங்கும். அது அம்மாவாசை இரவு, ஊரையே குத்தகைக்கு எடுத்தது போல் இருட்டு மிரட்டி கொண்டிருந்தது. அந்த நேரத்தில் ஒரு பெரிய வீட்டில் நடுவாக ஒரு விளக்கு ஒளி வீசிக் கொண்டிருந்தது. அது அபூர்வமான விளக்கு. அதன் வெளிச்சம் வீட்டில் எல்லா அறைகளிலும் பரவி இருந்தது. அந்த வெளிச்சத்தில் ஒவ்வொரு அறையிலும் முத்து, பவளம், வைரம், தங்கம், வெள்ளி, பணம் என குவியல் குவியலாக இருந்தது தெரிந்தது. இவ்வளவு செல்வம் இருக்கும் பொழுது ஒரு பாதுகாப்பு வேண்டாமா? அதற்காக வாசலில் ஒரு பாதுகாவலரை நியமித்திருந்தார்கள். அந்த வீட்டில் என்னென்ன எங்கெங்கே இருக்கின்றன என்பது அந்த பாதுகாவலருக்கு நன்றாக தெரியும். அந்த பாதுகாவலையும் மீறி அந்த செல்வங்களையே அப்படியே கவர்ந்து போய்விட வேண்டும் என்று எண்ணத்தில் 5 திருடர்கள் கிளம்பினார்கள். அம்மாவாசை இருட்டு அந்த திருடர்களுக்கு உதவியாக இருந்தது. செல்வந்தரின் வீட்டை நெருங்கினார்கள். பாதுகாவலுக்கு இருந்தவரை நெருங்கி மெல்லமாக பேச்சு கொடுத்து அவரை தங்கள் பக்கம் இழுத்துக் கொண்டார்கள். காவலாக இருக்க வேண்டியவர் கள்வர் பக்கம் சாய்ந்து விட்டார். அதன் பிறகென்ன? திருடர்களின் வேலை சுலபமாக போய்விட்டது. எந்தெந்த அறையில் என்னென்ன இருக்கின்றது என்று ஒப்புக்கு காவல் இருந்தவாறே கள்வர்களுக்கு உளவு சொன்னார் அந்த பாதுகாவலர். விளக்கு எரியும் பொழுது, அதுவும் எல்லா அறைகளிலும் ஒளி வீசும் அபூர்வ விளக்கு எரியும் பொழுது எப்படி திருட முடியும்? அதனால் அபூர்வ விளக்கை அணைத்தார்கள். அப்புறம் என்ன, கொள்ளைதான். வீட்டுக்காரர் தகவல் தெரிந்து அலறத் தொடங்கிவிட்டார். ஆனால் உதவிக்கு வரத்தான் யாருமே இல்லை. இனிமேல் இது கதையல்ல. தயவு செய்து கேட்டதை மனதில் பதிய வைத்துக் கொண்டு வாருங்கள். இந்த கதையில் வரும் அம்மாவாசை இரவு அறியாமை. வீடு நம் உடம்பு. செல்வங்கள் அமைதி, நிம்மதி, சந்தோஷம், ஆற்றல் போன்றவை. ஐந்து திருடர்கள் விஷய வாசனைகளை காட்டி நம்மை கவிழ்க்கும் ஐம்புலன்கள். காவலரோ மனது, விளக்குதான் அறிவு. அறியாமை வசப்பட்டு ஐம்புலன்களுக்கு காட்டும் விஷய சுகங்களில் ஆழ்ந்து போகின்றோம். மனமும் ஐம்புலன்களுடன் கூட்டு சேர்ந்து கொண்டு எங்கெங்கு எது கிடைக்கும், அதை எப்படியெல்லாம் அனுபவிக்கலாம் என்று பட்டியல் போட்டு நீட்டுகின்றது. அறிவிழந்து போகின்றது. அமைதி, நிம்மதி, மகிழ்ச்சி, ஆற்றல் போன்றவை நம்மை விட்டு விலகி மறைந்து போகின்றன. உடல் வேதனைகளும் மன வேதனைகளும் அடித்து புரட்டி எடுக்கின்றன. தாங்காமல் ஓலம் இடுகின்றோம். கடவுளே, நான் கதறுவது உன் காதிலே விழவில்லையா? என்னை காப்பாத்து என்று அழுது முறையிடுகின்றோம். சரி, எப்படி பிரார்த்திப்பது? ஒருவன் பிரார்த்தனை செய்யும் பொழுது தனக்காக மட்டும் செய்யாது, உலகமெல்லாம் வாழும்படி பிரார்த்திக்க வேண்டும். அப்படி செய்வதால் அதில் ஒரு தனி மனிதனுக்கு வேண்டியவை எல்லாம் அடங்கிவிடுகின்றன. அப்படி மனிதர்கள் செய்ய வேண்டிய கடவுள் பிரார்த்தனையை பாடி வைத்திருக்கின்றார் வள்ளலார். அந்த பாடல், பாதி இரவில் எழுந்தருளி பாவியேனை எழுப்பி அருட்ஜோதி அழித்தன் உள்ளத்தே சூழ்ந்து கலந்து துலங்குகின்றாய், நீதி நடஞ்செய்ய பேரின்ப நீதி நான் பெற்ற நெடும் பேற்றை ஓதி முடியாது என்போல் இவ்வுலகம் பெறுதல் வேண்டுவனே என்பதுதான் இந்த பாடல். இதை பாடலாக எழுதியவர் வடலூர் வள்ளலார் என்று போற்றப்படும் ராமலிங்க அடிகளார். குழந்தைகள் முதல் வேதாந்த கருத்துக்களை அறிய விரும்பும் அறிஞர்கள் வரை அனைவருக்கும் தேவையானவற்றை எழுதியவர் இவர். இனம், மொழி, பணம், பதவி, புகழ் என எந்த வலையிலும் அகப்படாத இவர் அறியாமை என்னும் வலையில் அகப்பட்டிருப்பாரா என்ன? தான் நடுங்கி ஓலமிடுவதாக அவர் கூறுவதே நமக்காகவே. வள்ளலார் பாடல்கள் மக்களிடையே பரவினால் வம்படி வழக்குகள் குறையும். அன்னையிடம் குழந்தை அழுது முறையிடுவது போல் அம்பிகையிடம் அழுது முறையிடும் வள்ளலாரின் பாடல் இதோ. மாயை என்னும் இரவில் என் மனேக தேவி இடவாதனை எனும் கள்வர்தாம் வந்து மனை அடிமை எழுப்பி அவனை தமது வசமாக உளவு கண்டு மேயதி என்னும் ஒரு விளக்கினை அவிழ்த்து எனது மெய்நிலை சளிக்கை எல்லாம் வேறொரு உடைத்துள்ள பொருள் எல்லாம் கொள்ளை கொள மிக நடுங்குற்று நினையே நேயமுற ஓவாது கூவுகின்றேன் சற்றும் நின் செவிக்கேற இல்லையோ நீதி இல்லையோ தர்மம் நெறியும் இல்லையோ அருளின் நிறைவும் இல்லையோ என் செய்கேன் ஆயமறை முடிநின்ற தில்லையம்பதி மருவும் அண்ணலார் மகிழும் மணியே அகிலாண்டமும் சராசரனும் இன்றொருள் அரசி ஆனந்தவல்லி உமையே என்பது இந்த பாடல். திருவருட்பாவின் இந்த பாடலை கேட்டோம். இந்த பாடலின் பொருளை ஒரு கதையாக கேட்டோம். இந்த கதையின் நாயகன் வள்ளலார் ராமலிங்க அடிகளார்.
மைந்தனே சக்தியின் செல்வனே கற்பகமூர்த்தியே கணநாதா சங்கரன் மைந்தனே சக்தியின் செல்வனே கற்பகமூர்த்தியே கணநாதா சந்நிதி வந்ததும் சங்கடம் போக்கிடும் சத்குருநாதனே கணநாதா ஆதியே அந்தமே அருக்கடல் என்றுமே திருவருள்நாதனே கணநாதா வந்து வணங்கிட நித்தம் வணங்கிட தொத்தது தூலங்கும் கணநாதா சங்கரன் மைந்தனே சக்தியின் செல்வனே கற்பகமூர்த்தியே கணநாதா நீதி வந்ததும் சங்கடம் போக்கிடும் சத்குருநாதனே கணநாதா
ஞானமே ஞானமே தந்திடும் கணநாதா. நாம் மறை போற்றிடும் ஞானத்தின் வடிவமே ஞானமே தந்திடும் கணநாதா. தீமைகள் அழிய தீவினை அகல இரு கரம் நீக்கிடும் கணநாதா. தீமைகள் அழிய தீவினை அகல இரு கரம் நீக்கிடும் கணநாதா. சங்கரன் மைந்தனே சக்தியின் செல்வனே கற்பகமூர்த்தியே கணநாதா. சங்கரன் மைந்தனே சக்தியின் செல்வனே கற்பகமூர்த்தியே கணநாதா.
திருவாரூரில் வாழ்ந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகளது பெருமையையும் அற்புதங்களையும் கேட்டு மகிழ்ந்த 63 நாயன்மார்களில் ஒருவரான கொட்புலியார் திருவாரூர் சென்று சுந்தரரை வணங்கி தமது ஊராகிய திரு நாட்டியத்தான் குடிக்கு எழுந்தருளுமாறு அழைப்பு விடுத்தார். சுந்தரரும் இசைந்து அவரது ஊருக்கு சென்றார். கொட்புலியார் நகரை அலங்கரித்து பல வகையான மரியாதைகளுடன் அவரை எதிர்கொண்டு அழைத்தார். அவரை தம் இல்லத்திற்கு எழுந்தருளச் செய்து அர்ச்சித்து மகேஸ்வர பூஜை செய்து பணிந்தார். அங்கே இருவரும் வெகுநேரம் அளாவி மகிழ்ந்தனர். கோட்புலியார் இல்லத்து வைபவங்களில் கலந்து கொண்ட சுந்தரர் பிறகு அங்கிருந்த சிவா ஆலயத்திற்கு சென்றார். மாலை மங்கை என்னும் மங்கள நாயகி உடனாய மாணிக்க வண்ணனார் என்னும் ரத்னகிரீஸ்வர பெருமானை தரிசிக்க முயன்றார். ஆனால் அந்த கோவில் கருவறையில் ஈஸ்வரனையும் அம்பிகையையும் காணவில்லை. உடனே அங்கிருந்த விநாயகரை நோக்கி அம்மையும் அப்பனும் எங்கு சென்றார்கள் என்று வினவினார். அதற்கு விநாயக பெருமான் அவர்கள் இருவரும் சென்றுள்ள ஈசான்ய திசையை நோக்கி கைகாட்டினார். சுந்தரர் உடனே விநாயகர் காட்டிய திசையில் சென்றார். அங்கே உமாதேவியும் சிவபெருமானும் வாயிலில் நடவு நட்டுக் கொண்டிருந்தனர். சுந்தரர் அந்த காட்சியைக் கண்டார். உடனே நட்ட நடாக்குரை நாளை நடலாம், நாளை நடாக்குரை சேறு தங்கிடவே நட்டது போதும் கரையேறி வாரும், நாட்டியத்தான் குடிநம்பி என்று பாடினார். இதுவரை நாற்று நட்டது போதும், மீதி உள்ளதை நாளை நடலாம், நாளை நடவேண்டியதற்கு சேறு தயாராக உள்ளது, எனவே கரையேறிவாரும் நாட்டிய குடித்தான் இறைவரே என்பதுதான் இதன் வெளிப்படை பொருள். ஆனால் இப்பாடலுக்கு ஒரு மறைமுகமான பொருளும் உண்டு. நட்டம் என்பது நடனம், அதாவது நாட்டியம். இதுவரை நடனம் இட்டது போதும், நாளைக்கு உன் அருள் வைத்து மீண்டும் ஆடலாம். சேறு என்பது அருள், இனிமை. இதுவரை ஆடிய அளவு போதும், அதாவது கரையளவு போதும். திரு நாட்டியத்தான் குடியில் வாழும் பெருமானே, நம்பி என்பவர் கடவுள், அதாவது ஆணிற் சிறந்தோன் என்று பாடியவுடன் அங்கிருந்த அம்மையும் அப்பனும் மறைந்து திருக்கோவிலுக்குள் எழுந்தருளினர் என்பது தலபுராணம். சுந்தரர் சிவபெருமானை தரிசிக்க மீண்டும் கோவிலுக்குள் நுழையும் பொழுது இறைவனின் ஆபரணமாகிய சர்ப்பம் அங்கு வாசலில் தோன்றி ரீங்காரம் இட்டது. அதைக் கண்ட சுந்தரர் பூனாள் ஆவதோர் அறவம் கண்டஞ்சேன் என்கின்ற பதிகம் பாடத் தொடங்கினார். அடியவனை கடை கண்ணால் கண்டு அருளாவிடனும் நான் உன்னை கண்ணாரக் கண்டேன், நீர் என்னை மறைத்தாலும் கருதாவிட்டாலும் யாம் உம்மை மனதால் இணைத்து பாடுவேன் நாட்டியத்தான் குடி நம்பி என்று போற்றுகின்றார். இந்த வரலாற்று சம்பவத்தை இன்றும் நினைவு கூறும் வகையில் இத்தலத்தில் ஆண்டுதோறும் ஆடி மாதத்தில் நடவு உத்சவம் ஐதீக விழாவாக நடைபெற்று வருகின்றது. ஆறுமுகனின் பன்னிரு கரங்களில் எத்தனையோ ஆயுதங்கள் இருந்தாலும் வேலுக்குத்தான் தனிச்சிறப்பு. இறைவனின் ஆயுதங்களில் தனியே வைத்து வழிபடும் முறை வேலுக்கு மட்டும்தான் உண்டு. பழங்காலத்தில் இருந்தே வேல் வழிபாடு நடப்பது நாம் சிலப்பதிகாரத்தின் மூலம் அறியலாம். வெற்றிவேல், வீரவேல், சக்திவேல், ஞானவேல், கூர்வேல், வடிவேல் என பல்வேறு சிறப்பு அடைமொழியுடன் வேலை வர்ணிப்பது நமது சங்ககால நூற்கள். வேல் பூசைக்கு மேல் சிறந்த பூசை எதுவும் இல்லை, வேல் பூசை போல் எளிமையான பூசையும் எதுவும் இல்லை. மனதார வேல் வேல் என்று ஓதுவதும், வேலை மனதிலே நிறுத்தி தியானிப்பதும், வேலை வழிபடுவோருக்கு வினைகள் யாவும் பட்டொழியும். இதனைத்தான் வேலுண்டு வினையில்லை என்பர். இத்துணை சிறப்பு ஒருங்கே அமையப் பெற்ற வேலுக்கு நமது திருக்கோவிலில் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் வேல் அபிஷேகம் செய்யப்பட்டு வருகின்றது. அன்பர்கள் பால், தேன், பன்னீர், பழச்சாறு, இளநீர், பஞ்சாமிரதம் என இவற்றில் யாதேனும் ஒன்றால் அபிஷேகம் செய்து மகிழலாம். இந்த வேல் பூசை செவ்வாய் அன்று எந்த நேரத்திலும் செய்யலாம்.
வேல் முருகா, வேல் முருகா, வேல் வேல் முருகா, வேல் முருகா, வேல்
பிள்ளையார், பிள்ளையாரே,
பிள்ளையார் சுழி தாயை மதித்தவன் தந்தம் உழைத்த நம் பிள்ளையார் சுழி போட்டு தொடங்கும் செயல் எல்லாமே நல்லதாய் நடக்கும்.
மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவில்லாது உயிர்கள் வாழ நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். அன்பர்களே, இந்த நிகழ்ச்சி இத்துடன் நிறைவுறுகின்றது. மீண்டும் அடுத்த வாரம் இதே அலைவரிசையில் உங்களை சந்திப்போம். இந்த நிகழ்ச்சி பற்றி உங்கள் கருத்துக்களை திரு சுப்பையா அவர்களை 579-909-9 அல்லது இந்த நிகழ்ச்சி தொகுப்பாளரான இவனை 2638854 என்கின்ற எண்ணில் தொடர்பு கொண்டு தெரிவிக்குமாறு பேரன்புடன் வேண்டிக் கொள்கின்றோம். இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நன்றி, வணக்கம்.